இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8073992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கக்கூடிய அனைவரும் உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு ஆசரிப்பு கூடாரம், த சாங்சுரி. ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து தான் நாம் படிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக எகிப்திலே அவர்கள் அடிமையாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசே எனும் தேவ பக்தனை கொண்டு கர்த்தர் மோசேவை வழிநடத்தி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவனுமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு அவர்கள் வெளியேறி அவர்கள் கூடாரங்களில் தங்கக்கூடிய நாட்கள் வந்தது. அப்பொழுது அவர்கள் கூடாரங்களில் தங்கும் பொழுது அங்கே கர்த்தர் அநேக கட்டளைகளை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதிலே 10 கற்பனைகளும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் கை கொள்ள வேண்டும் என்று கொடுத்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். அவனமாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றாக வனாந்தரத்திலே இருக்கின்ற தருவாயிலே கர்த்தர் அவர்களுக்கு பாவ நிவாரண பலி என்ற ஒன்றை அறிமுகப்படுத்துகிறார். அதாவது அவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்றால் அந்த பாவத்திற்குரிய தண்டனையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது அந்த பாவத்துக்குரிய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் அந்த பாவத்துக்குரிய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அங்கே கர்த்தர் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க வேண்டும் என்று மோசேக்கு கட்டளையிடுகிறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, நாம் யாத்ராகமும் 24 அதிகாரத்திலிருந்து 1-7 வரை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இவ்வனமாக சொல்லப்படுகின்றது. நியாய பிரமாணத்தை மீறி பாவம் செய்யும் மனிதன் பலிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை தேவன் சொல்ல மோசே ஒரு புத்தகத்தில் எழுதினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் அங்கே கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யாத்ராகம் 25:8 நான் தங்கும்படி ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் செய் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது ஆசரிப்பு கோடாரத்தை நீ உண்டாக்க வேண்டும், அங்கே நான் வந்து அங்கே நான் தங்குவேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பிரதானமாக என்ன நடைபெறும் என்று நாம் பார்க்கும் பொழுது, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாவம் செய்திருப்பார்கள் என்றால் அவர்கள் செய்த அந்த பாவத்துக்கு ஆக ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் கொண்டு வர வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி அங்கே பலியிடப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக எடுத்து செல்லப்படும் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே ஆசாரியன் அவருடைய பாவத்திற்காக அவன் முறையிடக்கூடியவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். இது அனைத்துமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாக வந்து அவர் பலியாக மரிக்கப் போகிறார் என்பதற்கான ஒரு முன் அடையாளமாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஆகையால் இஸ்ரவேல் ஜனங்கள் இதை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகையால் நம்முடைய இரட்சிப்புக்கு இந்த ஆசரிப்பு கூடாரம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் சத்தியத்தின் வாயிலாக இரட்சிப்பின் சத்தியம் அடங்கி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆகையால் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து மிக தெளிவாக இந்த நாளில் கூட நாம் படிக்க போகிறோம். ஆசரிப்பு கூடாரமும் அதன் விளக்கங்களும் அதை குறித்து நாம் பார்க்கலாம். ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதிகள் உண்டு. ஆசரிப்பு கூடாரத்தை நாம் பார்க்கும் பொழுது 3 பகுதிகள் இருக்கிறது. முதலாவது பிரகாரம், 2வது பரிசுத்த ஸ்தலம், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த 3 குறித்து இப்பொழுது நாம் படிக்க போகிறோம். ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் என்று பார்க்கும் பொழுது, இப்பொழுது நாம் ஆலயங்களுக்கு செல்கின்றோம், திருச்சபைகளுக்கு செல்கின்றோம். ஆகையால் அன்றைய காலகட்டத்திலே ஒரு ஆசரிப்பு கூடாரம் ஒரு திருச்சபையாக இருந்தது என்று நாம் வைத்து கொள்ளலாம். எதற்காக நாம் திருச்சபைக்கு செல்கின்றோம்? தேவனை பார்க்க வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும், தேவனிடத்தில் நம்முடைய பாவங்களுக்காக மன்றாட வேண்டும் என்று திருச்சபைக்கு செல்கின்றோம். அப்பொழுது அந்த காலகட்டத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதற்கு செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் செய்த பாவத்திற்கான பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சென்றார்கள் என்று பார்க்கிறோம். முதலாவது பிரகாரத்தை குறித்து நாம் படிக்கலாம். ஆசரிப்பு கூடாரத்திலே 3 பகுதிகள் என்று படித்தோம். மூன்று பகுதிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்றால், மிகவும் மிக முக்கியமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், ஆசரிப்பு கூடாரம் அதாவது ஒரு ஆலயத்தை போல இருக்கும் என்று நாம் பார்க்கலாம். இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்படும் பொழுது இந்த கூடாரத்தில் இரண்டு பகுதிகள் இருக்கிறது, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று பார்க்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு வெளியே அதாவது வாசல், நாம் அதை சுற்றியும் இருக்கக்கூடிய அந்த இடங்களை பிரகாரம் என்று சொல்வார்கள். உதாரணத்திற்கு ஆலயத்திற்கு வெளியே அல்லது நம்முடைய வீட்டிற்கு வெளியே நாம் ஒரு மதில்களை போட்டிருப்போம். அதே போல இந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு வெளியே பிரகாரம் என்று அழைக்கப்படக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எதற்காக இந்த பிரகாரம் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை பார்க்கலாம். ஆசரிப்பு பிரகாரத்தின் பலிபீடத்தில் பலி ஆடும் அக்கினியும் இருந்தன, மேலும் தண்ணீர் தொட்டி ஒன்று இருந்தன. இப்பொழுது இந்த பிரகாரத்திலே என்னென்ன இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, பலிப்பிடம் இருக்கிறது, அங்கதான் ஆட்டுக்குட்டியை அவர்கள் பலி செலுத்த வேண்டியதாக இருந்தது, மேலுமாக தண்ணீர் தொட்டி இருந்தது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. இங்கே அக்கினி யாரை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கலாம். இந்த அக்கினியானது எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 12:29 நாம் வாசிக்கும் பொழுது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார், அதாவது அக்கினி பிதாவை குறிக்கத்தக்கதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்பொழுது என்றால் பலியாடு யாரை குறிக்கிறது? பலியாடு இயேசுவை குறிக்கிறது. யோவான் 1:29, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான். ஆகையால் அந்த ஆடு இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்பொழுது தண்ணீர் தொட்டியை குறித்து படிக்கலாம். தண்ணீர் தொட்டி பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. தண்ணீர் தொட்டி பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 7:38-39, வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றான். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அங்கே தண்ணீர், ஜீவ தண்ணீர், அவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய ஆவியை குறித்து சொல்லப்படுகின்றது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்பொழுது பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூன்று பேருமே நம்முடைய இரட்சிப்புக்காக எவ்வாறு அவர்கள் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்பொழுது இந்த தகன பலிபீடம் எதற்காக வைக்கப்பட்டு இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த தகன பலிபீடத்திலே ஆடுகள் அங்கே வெட்டப்பட்டு அந்த தகன பலிபீடத்திலே எரிக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் இது மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்பொழுது இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே என்ன இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பரிசுத்த ஸ்தலத்தில் சமூக மோசையும் பொன் குத்து விளக்கும் பொன் தூபபிடமும் இருந்தன என்று நாம் பார்க்கலாம். அப்படி என்றால் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடிகின்றது. தூப பீடம் அங்கே இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. 7 குத்து விளக்கு இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. சமூக தப்ப மோசை இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. என்ன அங்கே வைக்கப்பட்டு இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, அங்கே அப்பங்கள் வைக்கப்பட்டு இருக்கும் என்று பார்க்கிறோம். இந்த அப்பம் எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, ஜீவ அப்பம் நானே என இயேசு கூறியிருக்கிறார், யோவான் 6:35. அப்படி என்றால் அந்த அப்பங்கள் எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். பொன் குத்து விளக்கு யாரை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இயேசு உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகிறது. பொன் தூபபிடம் யாரை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, பரிசுத்தவான்களின் ஜபத்தை குறிக்கிறது. அவர்கள் ஏறெடுக்கக்கூடிய ஜபத்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்பொழுது இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே செய்யப்படுகின்ற ஆராதனைகள் என்னென்ன என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஒரு மனிதன் தான் செய்த பாவத்திற்காக அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே காலை ஒரு ஆராதனை, மாலை ஒரு ஆராதனை என தினமும் 2 ஆராதனைகள் நடைபெறும். 2 ஆராதனைகள் நடைபெறும். ஆகையால் இந்த ஆராதனைகள் மத்தியிலே இந்த ஜனங்கள் இந்த ஆராதனையிலே அவர்கள் பங்கு கொள்ளும்படியாக என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் பாவம் செய்திருப்பார்கள் என்றால் அவருடைய பாவத்தை ஒப்புக்கொள்ளும் வண்ணமாக அவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து வந்து அவர்கள் பலியிட வேண்டியதாக இருக்கிறது. அவ்வாறு இருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த ஆட்டுக்குட்டியை தன்னுடைய கையினாலே அவர்கள் வெட்ட வேண்டும், கையினாலே வெட்ட வேண்டும். அவருடைய கரங்களை அவர்கள் வெட்டி அது எதுக்கு அடையாளமா இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அவருடைய பாவங்களை அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பிடுகின்றார்கள். நான் செய்த பாவத்திற்காக நீ பலியாக வேண்டும், நீ சாக வேண்டும் என்று தன்னுடைய பாவத்தை அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் செலுத்தி அதை பலியிடுகின்றார்கள். இப்பொழுது அந்த ஆசாரியன் என்ன செய்வார் என்று பார்க்கும் பொழுது, பலியிடப்பட்ட அந்த இரத்தத்தை அவர் எடுத்து பார்க்க காரியங்களை நாம் பார்க்கிறோம். பிறகு என்ன நடக்கும் என்று பார்க்கும் பொழுது, இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவர் உள்ளே சென்று அவர் என்ன செய்வார் என்று நாம் பார்க்கும் பொழுது, அங்கே இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தின் அங்கே இருக்கக்கூடிய சிறைச்சில்களில் இருக்கக்கூடிய அந்த காரியங்களே அவர் தெளிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதை தெளித்து அந்த ஜனங்களுக்காக அவருடைய பாவங்களுக்காக அவர் மன்னிப்பு கேட்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இவ்வனமாக இவர்கள் செய்த பாவம் இவ்வனமாக மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது இந்த மகா பரிசுத்தலத்திலே என்ன நடைபெறும் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே தினமும் இரண்டு ஆராதனைகள் நடைபெறும், காலை மாலை என்று படித்தோம். ஆனால் இந்த மகா பரிசுத்தலத்திலே வருடத்திற்கு ஒரு முறை மாத்திரமே இந்த ஆராதனைகள் நடைபெறும் என்று பார்க்கிறோம். அவ்வாறு இந்த வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய இந்த ஆராதனை மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த ஆராதனை எதற்கு ஒப்பிடப்படுகின்றது என்று பார்க்கும் பொழுது, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களுக்காக இந்த மகா பரிசுத்தலத்திலே பலியிடப்படுகின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எபிரேயர் 9:1-5 நாம் வாசிக்கும் பொழுது, உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ளே 10 கற்பனைகளும் கற்பலகைகளும் மண்ணா வைக்கப்பட்ட பொட் பாத்திரமும் ஆரோனின் துளிர்ந்த கோலும் இருந்தன. உடன்படிக்கை பெட்டியின் மேல் கிருபாசனம் இருந்தன. அதன் பொன்னால் செய்யப்பட்ட கேருபின்கள் இருந்தன. அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த 10 கற்பனைகள் உள்ளே இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். உடன்படிக்கை பெட்டிக்குள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. மகா பரிசுத்தலத்திலே அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். சாதாரண ஒரு ஆசாரியன் உள்ளே பிரவேசிப்பார் என்றால் அவர் மரித்து போய் விடுவார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் வருடத்திற்கு ஒரு முறை அந்த உள்ளே செல்லக்கூடிய அந்த ஆசாரியன், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்லக்கூடிய ஒரு ஆசாரியன், அவன் பிரதான ஆசாரியனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. அந்த பிரதான ஆசாரியன் மாத்திரமே வருடத்துக்கு ஒரு முறை அந்த மகா பரிசுத்தலத்தில் உள்ளே அவன் பிரவேசிக்க முடியும் என்று பார்க்கிறோம். ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் தங்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் வந்து இரண்டு ஆட்டுக்குட்டியை தேர்வு செய்ய வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது, இன்னொரு ஆட்டுக்குட்டி போக்காடி என கருதப்படுகின்றது, அது சாத்தானை குறிக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகையால் இந்த இரண்டு ஆட்டுக்குள்ளிகளையும் அவர்கள் கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டு அதனுடைய இரத்தத்தை உள்ளே எடுத்து சென்று மகா பரிசுத்தலத்திலே இருக்கக்கூடிய அந்த திரைச்சில்களிலே அங்கே ஆசாரியன் தெளிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் அவர் அந்த இரத்தத்தை பூசக்கூடியவராக இருக்கிறார். இவை அனைத்துமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சிலுவையிலே மரித்து நம்முடைய பாவங்களுக்காக மன்னித்து இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு விடுதலை உண்டு என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இரண்டாவது ஆடு, அந்த போக்காடு என்று பார்க்கிறோம். இந்த போக்காடு எதை குறிக்கிறது என்று பார்க்கிறோம். ஒட்டுமொத்த உலகத்துடைய பாவத்திற்கு காரணம் இந்த ஆடு, இந்த சாத்தான் என்று குறிக்கிறோம். ஆகையால் இந்த போக்காடை அவர்கள் என்ன செய்வார் என்று பார்க்கும் பொழுது, இந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேல் தன்னுடைய பாவத்தை அந்த போக்காடு மேல் செலுத்தி அந்த போக்காட்டை அவர்கள் ஒரு வனாந்திரத்திலே எடுத்து சென்று விட்டு விடுவார்கள் என்று பார்க்கிறோம். அங்கே அந்த வனாந்திரத்திலே அது இருந்து அது மரித்து போய்விடும் என்று பார்க்கிறோம். இது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகையிலே சாத்தான் போக்காடை போல அவன் விடப்படுவான், அதாவது அவன் ஒதுக்கி வைக்கப்படுவான் என்று பார்க்கிறோம். அது 1000 வருடத்திலே குறிக்கத்தக்கதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த 1000 வருடம் அளவும் சாத்தான் வனாந்தரத்திலே விடப்படுவான், அதாவது யாருமே இருக்க மாட்டார்கள் என்று நாம் நேற்றைய தினத்திலே நாம் படித்தோம். அது குறிக்கத்தக்கதாக இருக்கிறது. அதற்கு பிறகு ஆண்டுடைய அந்த 3வது வருகையிலே வானத்திலிருந்து அக்கினி வந்து அனைவருமே பச்சித்து போடும் என்பதை குறித்து நாம் படித்தோம். ஆகையால் இந்த மகாபர்ஸ்தலத்தின் ஆராதனையில் இவ்வனமாக இருக்கிறது, ஒருவேளை யாராவது தங்களுடைய பாவங்களை அவர்கள் அறிக்கை செய்யவில்லை என்றால், அவர்களுடைய பாவங்களை ஒப்பு கொடுக்கவில்லை என்றால், அவர்களும் அந்த இடத்தை விட்டு அவர்கள் வந்து புறக்கணிக்கப்படுவார்கள் என்று நாம் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இது எவ்வாறு நம்முடைய ரட்சிப்புக்கு உதவியாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆராதனைகளும் ஒவ்வொரு காரியமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கத்தக்கதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இது மிக மிக முக்கியமானதாக, நம்முடைய ரட்சிப்புக்கு மிக முக்கியமானதாக இது ஒரு பங்கை வகிக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பலியிடப்படுவார், சிலுவையிலே மரிப்பார் என்பதை 2000 வருடத்திற்கு முன்பதாகவே சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கட்டாயமாகவே புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திற்கு முன்பதாகவே பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய நாட்களிலே இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் இவ்வாறு வந்து உங்களுடைய பாவங்களுக்காக அவர் மரித்து உயிர் தெழுவார் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த நாளில் கூட இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் சத்தியமானது மிக முக்கியமானதாக இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார் என்று நாம் கேட்கும் பொழுது, இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். ஏனென்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ஆசாரியனாகவும் இருக்கிறார், அவர் பிரதான ஆசாரியனாகவும் இருக்கிறார். அவர் மரித்த ஒரு ஆட்டுக்குட்டி பலியைப் போல பரலோகத்திற்கு செல்கிறார். அங்கே ஆசரிப்பு கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருந்தார். பரிசுத்தலத்திலிருந்து அவர் மகா பரிசுத்தலத்துக்கு எப்பொழுது சென்றார் என்று பார்க்கும் பொழுது, 1884 அவர் மகா பரிசுத்தலத்துக்கு சென்றார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது மகா பரிசுத்தலத்திலே ஊழியம் செய்திருக்கிறார். அந்த மகா பரிசுத்தலத்தை விட்டு வெளியே வருவார் என்றால் அதுவே ஆண்டுடைய 2வது வருகையாக இருக்கும் என்று பார்க்கிறோம். ஆகையால் அவர் வருவதற்கு முன்பதாகவே எவ்வாறு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரன் வருவதற்கு முன்பதாக தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்வார்களோ, அதே போலவே ஆண்டுடைய 2வது வருகைக்கு முன்பதாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஆனால் நாம் எப்பொழுது மரிப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆகையால் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகையால் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நம்முடைய ரட்சிப்புக்காக கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து இப்பொழுது பரலோகத்திலே அவர் ஒரு ஆசாரியனாக ஊழியம் செய்து வருகிறார். அந்த ஊழியத்துக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். பாவம் செய்யாத ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தை கேட்கக்கூடிய இந்த நேரத்தை தந்ததுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். கேட்ட சத்தியத்திலே நாங்கள் உண்மையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை பலப்படுத்துங்க, உண்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. பங்கு செய்தி கேட்ட அனைவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னும் தொடர்பு கொள்ள என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibleatawr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventicast.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.
நீங்கள்